பார்க்க இருக்கிற பாடம் எக்காலத்தை ஊதுங்கள். எக்காலம் அது எந்த நேரத்தில் ஊதுறது தெரியாதுனா காரியமாக இருக்கும். பொதுவாக எக்காலம் எப்போ ஊதுவாங்க? போருக்கு முன்னாடி. எக்காலம் ஊதியாச்சுனாலே அடுத்து என்ன வரப்போகுதுன்னா போர் வரப்போகுது. ஒரு சூழ்நிலையிலேருந்து இன்னொரு சூழ்நிலைக்குள்ள மக்கள் மாற்றப்பட போகிறாங்க. அதுக்கான எச்சரிக்கை சத்தம் தான் எக்காலம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களில் நம்ம தேவன் கொடுத்த கட்டளை போது பிரதான ஆசாரியன் வந்துட்டு எக்காலத்தை ஊதணும். எப்போனா யூப்ளின் பிரமாணத்துலலாம் நம்ம அந்த காரியங்களை பார்க்குறோம். அதாவது விடுதலை அறிவிக்கிறதுக்கு முக்கியமான சம்பவங்களுக்கு எக்காலம் ஊதுறது வழக்கம். இன்னைக்கு கூட நம்மளுடைய கவர்மெண்ட் ஒவ்வொரு நாட்டிலோட அரசியல் அமைப்பும் எக்காலங்களும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸில் வச்சுருக்கிறாங்க. சைரன் வாங்க, ஹேர் ஹான். இந்த ஹான் வந்துட்டு எப்போ பயன்படுத்துவாங்கன்னா ஆகஸ்ட் 15, அடுத்து காந்தி ஜெயந்தி, இந்த மாதிரி நாட்களில் வந்துட்டு பார்க்கில் பப்ளிக் பிளேசஸில் இந்த எக்காலத்தை ஊதுவாங்க. குறிப்பிட்ட கொஞ்சம் நேரம் அது ஊதுவாங்க, அடுத்து அதை ஆஃப் பண்ணிடுவாங்க. அந்த சைரன் ஊதியாச்சுனால நமக்கு ஒரு அடையாளம் வந்துடும், ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு அறிவிக்கிறாங்க. அறிவிக்கிறதுக்கு கூட எக்காலம் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் எக்காலம் அதிகப்படியான டைம் எப்போ ஊதப்படும்னா யுத்த காலத்தில் ஊதப்படும். கடைசி உலகமே திரும்பி பார்த்த ஒரு யுத்தம் என்னென்னா ஈராக் மேலே அமெரிக்கா போர் கொடுத்த ஒரு யுத்தம். அந்த யுத்தம் நடக்கும்போது ஒரு வாரம் வரைக்கும் எக்காலம் ஊதியிருக்கிறாங்க. ஈராக்கில் உள்ள அனைத்து எக்காலங்களும் அந்த எக்காலத்து மேலே பாம் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது வரைக்கும் அந்த எக்காலம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஊதிட்டே இருந்திருக்காங்க. சைரன் அதாவது ஏர்ஹான், அதை வந்து எலக்ட்ரிசிட்டி மூலமாக அதை ஆன் பண்ணிட்டாங்கன்னா ஆஃப் பண்ணுறது வரைக்கும் அது சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த ட்ரெயின்லலாம் அந்த ஹார்ன் வச்சுருப்பாங்க, அதை விட கொஞ்சம் பவர்ஃபுல் ஹார்ன் வந்து இது எதை அறிவிக்குதுன்னா நம்ம வந்து ஒரு மோசமான சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறோம், தள்ளப்படுறோம். அவரவரை காப்பாற்றிக்குவாங்க, கவர்மெண்ட்டால் மக்களை காப்பாற்ற எழுதி முடியாது, நாங்களே பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டோம், நீங்களே உங்களை காப்பாற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுக்குறது தான் எக்காலம். அந்த சவுண்டு கண்டினியூஸாக ஒழிக்கும் போது மக்கள் மனதில் எப்படி இருக்குன்னா பீதின்னு சொல்லுவாங்க, ஒரு பயம், ஒரு அச்சம், திகில் அவங்கள சூழ்ந்துடும். அந்த எக்கால சத்தம் கண்டினியூஸாக இருக்குதுன்னா அந்த இடம் வந்து பதட்டமான சூழ்நிலையாக இருக்கும். இந்த எக்காலத்தை யார் முத ஊதுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா போர் நடக்கிற இடத்துல காவல் கோபுரம், வாட்ச் டவர், அதாவது அந்த நாட்டை பாதுகாக்கக்கூடியவங்க. தூரத்துலேருந்து எதிரி வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறாங்களா இல்லையானே அந்த தேசத்தை சுற்றி அந்த எல்கையில் வாட்ச் டவர்ஸ் அமைச்சிருப்பாங்க. அதாவது ஒரு 20 அடியிலிருந்து அவங்களுக்கு ஒரு 40 அடி 50 அடி அந்த மாதிரி ஹைட்டில் ஒரு வாட்ச் டவர் அமைச்சு அது மேலே 2 பேர் நிற்பாங்க. அவங்க வந்து தூரத்தில் என்ன நடக்குதுங்கிறத வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சுற்றி சுற்றி பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு பகுதியிலேருந்து எதிரி வாராருன்னா உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்காலத்திற்கு ஊதுவாங்க. ஊதும்போது உள்ளே இருக்கிற மக்கள் எல்லாருமே அலர்ட் ஆயிடுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எதிரியை எதிர்க்கிறதுக்கு தங்களை தயார்படுத்திடுவாங்க. அந்த டைமில் யாராவது நான் தூங்க போகிறேன், இல்லை நான் சாப்பிட போகிறேன், வீடு கட்ட போகிறேன், இப்படி ஏதாவது பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. எல்லாருமே ஒரே சிந்தையோட இப்போ எதிரியை அட்டாக் பண்ணணும், நம்மளே நம்ம காத்துக்கணும், இப்போ எந்த நிலைமைக்குள்ளே போயிடுவாங்கன்னா உயிரை காக்கிற நிலைமைக்குள்ளே போயிடுவாங்க. இதுதான் எக்காலத்தோடைய எக்காலம் ஊதும் போது நடக்கக்கூடிய காரியம். இதை வந்து தேவன் வந்து எக்காலத்தை ஊத சொல்கிறாங்க, எரேமியாட்ட சொல்கிறாங்க. எரேமிய 6:17 உங்கள் மீது காவல்காரர்களை வைத்து எக்காலத்தை ஊதுங்கள் என்று சொன்னேன். அப்போ எக்காலம் ஊத சொல்லி யாரே சொல்கிறாங்கன்னா தேவனே சொல்கிறாங்க. எந்த இடத்துல இந்த எக்காலத்தை ஊத சொல்கிறாங்க, யாருக்காக ஊத சொல்கிறாங்க, எதுக்காக ஊத சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். யோயேல் தீர்க்கதரிசி எழுதின நிருபம் 2:13 வரை. யோயேல் 2:13 வரை.
அப்படிப்பட்டது ஒரு காலத்திலும் இனி தலை
சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பில் சத்தமிடுங்கள். இந்த எக்காலம் எங்க ஊத சொல்லப்படுதுன்னா சியோனிலே. சியோனிஸ்ட், சியோன், சியோனிஸ்ட்னா யாரு? மாம்சி இஸ்ரவேலரா ஆவிக்குரிய இஸ்ரவேலரா? ஆவிக்குரிய இஸ்ரவேலர். சியோனிஸ்ட்னு ஒரு மூமெண்ட் இருக்கு, தியோடர் ஹெசல் ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் அது மாம்சிக இஸ்ரவேலருடையது. ஆனால் அதுக்கு வந்து அவங்க சொந்தக்காரங்க கிடையாது. ஆக்சுவலாக அதுக்கு சொந்தக்காரங்க யாருன்னா நம்ம தான், சியோனிஸ்ட். அப்போ இந்த சியோனிஸ்ட் சியோனில் எக்காலத்தை ஊதுங்கன்னா எங்கே தான் இந்த எக்காலத்தை ஊத சொல்லியிருக்குன்னா சபையில் தான். நம்ம பொதுவாக உலகத்தில் போய் ஒரு எக்காலத்தை ஊதும். என்ன எக்காலம்னா அறுவடைங்கிற எக்காலத்தை ஊதும். ஆனால் அந்த எக்காலத்தை பற்றி இங்கே பேசலை தேவன். நம்ம மத்தியிலே ஒரு எக்காலத்தை ஊத சொல்கிறாங்க. என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தம் விடுங்கள். பரிசுத்த பர்வதம்னா ஹோலி மவுண்டன் அல்லனா ஹோலி கிங்டம், அதாவது தேவனுடைய பரிசுத்த பர்வதம். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற தேவனுடைய பின்னடியார்கள், இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுறவங்க, அதாவது சபை, இந்த சபையில் தான் இந்த எக்காலத்தை ஊத சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம மத்தியில் தான் இந்த எக்காலம் ஊதப்படுது. என்ன எக்காலம் ஊத சொல்கிறாங்கன்னா தேசத்தின் குடிகள் எல்லாரும் தத்தளிக்க கடவார்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாக இருக்கிறது. இப்போ வந்து இன்னைக்கு உலகமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற ஒரு நாள் என்னன்னா கர்த்தராய் இயேசு கிறிஸ்துடைய ரெண்டாம் வருகை, கர்த்தருடைய நாள், அந்த மேசியாவுடைய நாள். இது வந்து யூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையிலே இதுக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு தொடங்கி 2000 வருஷம் மட்டே எல்லாரும் எதுக்காக தான் இன்னைக்கு காத்துட்டு இருக்கிறாங்கன்னா ஒரு நீதி உள்ள ஒரு ஆட்சி, நீதி நேர்மையான ஒரு ஆளுகை. அது யாருடைய ஆளுகைனா தேவனுடைய ஆளுகை. சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனைப்பட்டு காத்து கொண்டிருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன நடக்க போகுதுன்னா தேசத்தின் குடிகள் எல்லாரும் தத்தளிக்கே கடவர்கள். தத்தளிப்புனா மிகப்பெரிய ஒரு கஷ்டம். தேசத்தின் குடிகள் எல்லாருக்கும், சிட்டிசன்ஸ், இந்த தேசத்துல இல்லை உலகத்துல இருக்க அத்தனை தேசத்து மக்களுக்கும் கர்த்தருடைய நாளுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை வருது. அது என்னன்னா அது இருளும் அந்தகாரமான நாள். இருளும் அந்தகாரம்னா சத்தியமே இருக்காது. இருள்னா நமக்கு கண்ணு தெரில, இப்படி திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, நமக்கு கண்ணு தெரில, நம்ம அப்படியே தப்பி தப்பி நடக்கிறோம். கார் இருள்னா எப்படி இருக்கும்? எதுவுமே தெரியாது, பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அது இருளும் அந்தகாரமான நாள், அதாவது என்ன நடக்குதுன்னே யாருக்குமே தெரியாது. அதாவது மிக மோசமான ஒரு காரியம், உலகத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துட்டு இருக்கோம், ஆனால் யாருக்குமே தெரியாமல் நடக்கும். இன்னைக்கு இந்த உலகத்தில் இருள் குடிகொண்டு இருக்காங்கன்னா பயங்கரமான ஒரு இருள் இருக்குது. அதாவது இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து ஆட்சி செய்ய தொடங்கி 145 வருஷம் ஆயாச்சு. ஆனால் இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுதுன்னா அவர் வருவார், வந்து கொண்டே இருக்கிறார், அதி சீக்கிரத்தில் வருவார். எங்கே பார்த்தாலும் அந்த வாசகங்களை பார்க்கலாம், ஜீசஸ் இஸ் கம்மிங் சூன். எவ்வளோ இந்த மனுக்குளம், எவ்வளோ டெக்னாலஜி சொல்கிறாங்க, எவ்வளோ அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, எவ்வளோ பேசுகிறாங்க, ஆனால் தேவனுடைய விஷயத்தில் தேவன் வந்துட்டாங்களா வருவாங்களா எங்கே இருக்கிறாங்க இந்த விஷயத்தில் மிகப்பெரிய இருள்குள்ளே இருக்குது. பிரதர் ரீஃபரன்ஸில் அழகாக சொல்கிறாங்க, அதாவது இயேசு கிறிஸ்துடைய வருகையை புரிஞ்சுக்கொள்ளாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய இருள். வந்திருக்கிற மேசியாவை தேடிக்கிட்டு இருப்பாங்க, எப்போ வருவார்னு காத்துட்டு இருப்பாங்க. இதுதான் அந்த உலகத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு இருள். அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள், விடியற் காலத்து வெளுப்பு. அதாவது மப்பும் மந்தாரமான நாள்னா மழையும் பெய்யாது வெயிலும் அடிக்காது. இது எப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையை உருவாக்கும்னா மனுஷனால் செயல்பட முடியாது, இயல்பான நிலைமைக்குள்ள வர முடியாது. இது ஒரு மோசமான காலகட்டம். விடியற் காலத்து வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல, விடியற் காலத்து வெளுப்புனா ஒரு மலை, அந்த மலை மேலே சூரியனுடைய வெளிச்சம் முதல்ல படும். அதாவது நீங்கள் நிலத்தில் வெளிச்சம் படுறதுக்கு முன்னாடி மலை மேலே படும், அதை பீக் அதோடைய சிகரத்தில் படும். அந்த வெளிச்சத்தை நம்ம அப்படி பார்த்துட்டே இருந்தோன்னா நேராக அந்த வெளிச்சம் கீழே இறங்கி வந்துக்கிட்டே இருக்கும் மலை அடிவாரத்துக்கு. அந்த வெளிச்சத்துடைய அளவும் சக்தியும் வீரியமும் நேராக அதிகரிக்கும். இதே போல ஒரு விடியற்காலத்து வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல, அதோடைய ஸ்பீடு எப்படி இருக்கும்னா அதுக்கு எதுவுமே தடை கிடையாது, எந்த தடையும் போட முடியாது, அப்படியே பரவும். அந்த மலை மேலே அந்த வெளிச்சம் எப்படி பரவுதோ அதே போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாய் வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலே உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதில்லை. ஒரு பலத்த ஜாதினா அதாவது பலவான்கள் எல்லாரும் சேர்ந்த ஒரு பெரிய ட்ரூப். அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பலவான்கள் எல்லாம் எங்க இருப்பாங்க? முதியோர்கள்லாம் எங்க இருப்பாங்க? முதியோர்கள் இந்தியாவில பெரிய முதியோர்கள் இந்திய பார்லிமெண்டா? அப்போ இந்தியாவிலே பெரிய பலவான்கள் எல்லாம் இருக்கிற இடம் ராணுவம். இந்தியாவில் இருக்கிற அனைத்து பலவான்களும் எங்கே செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா ராணுவத்தில் வச்சுருப்பாங்க. அந்த பலவான்கள்லாம் சேர்ந்து இருக்கிற இடம் எப்படி இருக்கும்? இப்போ இந்த ரோட்டில் ஒரு 10,000 ராணுவ வீரர்கள் நடந்து போகிறாங்கன்னா இந்த இடம் எப்படி இருக்கும்? அவங்களுடைய ட்ரூப்ஸு, எக்யூப்மெண்ட்ஸு, லாரி, வெஹிக்கிள்ஸில் இப்படி பாஸ் பண்ணி போகிறாங்கன்னா இந்த இடம் எப்படி இருக்கும்? அதுதான் ஒரு பலத்த ஜாதி. பலவான்கள்லாம் சேர்ந்து இருக்கிறது ஒரு ஜாதி தீவிரமாய் வந்து பரவும். அது எந்த ஜாதின்னு போடல, ஆனால் ஒரு ஜாதி வருது. அது தீவிரமாக வராங்க. தீவிரமாக வராங்கன்னா அவங்க ஏதோ ஒரு நோக்கத்தோடு வராங்க. வர்றவங்க எப்படி வராங்கன்னா பர்வதத்துக்கு மேலே வெளிச்சம் எப்படி பரவுதோ அதே போல் பிரம்மாண்டமும் வராங்க. தீவிரமாய் வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. இனி அப்படி ஒரு சம்பவம் நடக்க போகிறது கிடையாது. இதுக்கு முந்தைய அப்படி நடந்தது இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஆனால் நடக்குது. அது நடக்கிறது எப்படி இருக்கும்னா அவைகளுக்கு முன்பாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்பாக ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்பாக அக்கினி பட்சிக்கும்னா இப்போ நெருப்பில் ஏதாவது தப்புமா? அக்கினி போட்டுட்டோம், எல்லாமே எரிஞ்சிடும். அப்படி அதில் மிச்சமாயிட்டுன்னா ஜுவாலை வந்து அதை பட்சிச்சிருமா? ஒருவேளை நெருப்பில் தப்புனதை அதை விட பிரம்மாண்டமான ஒரு ஜுவாலை வருது அதில் எல்லாமே. இதுக்கு அர்த்தம் என்னன்னா முற்றிலும் டிஸ்ட்ராக்ஷன், அதாவது முற்றிலும் அழிந்து போகுதல். அதாவது கடைசி அழிகிறது வரைக்கும் இவங்க விட மாட்டாங்க. இவங்க வர்றது நோக்கமே என்னன்னா மொத்தமாக அழிக்கிறது தான். பயங்கரமான ஒரு அழிவாக இருக்கும். அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும், அவைகளுக்கு முன்பாக தேசம் ஏதேன் தோட்டம் போலவும், அவைகளுக்கு பின்னாக பாலான வனாந்திரம் போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. இன்னைக்கு நம்மளுடைய தேசத்துடைய நிலைமை எடுத்துப்போம். இன்னைக்கு நம்மளுடைய நாடு எப்படி இருக்குது? இன்னைக்கு சாப்பாட்டுக்கு எங்கேயாவது உணவுக்கு பற்றாக்குறை இருக்குதா? சாப்பாடு மட்டும் இந்த நாட்டில் எவ்வளோ பெட்டெல்லாம் இருக்கு. இந்தியாவில் நம்ம வந்து மதியானம் சாப்பிட்டோம், எத்தனை விதமான உணவு அதில் இருந்துச்சு? இனிப்பு இருந்துச்சு, எரிப்பு இருந்துச்சு, அது சொல்லப்போனால் 6 டேஸ்ட்டுமே அதில் இருந்துச்சு. அதாவது இருக்கிற அவ்வளோ பேருமே சாப்பிட்டோமா, இல்லை ஒரு 3/4 பேர் சாப்பிட்டுட்டு 4-5 பேர் கிடைக்காம இருந்துச்சா, இல்லை சாப்பாடு மீதி இருந்துச்சா? அப்போ வந்து தேவைக்கு அதிகமாக இருக்குது உணவு. அது வந்து யார் யாருக்கு என்ன விருப்பமோ, அதாவது வச்ச உணவு எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்டுட்டோமா? நம்ம யாராவது 3/4 சாப்பிட்டுட்டு எனக்கு பத்தலை அப்படி சொல்கிற மாதிரி இருக்கா? அதாவது இருக்கிற உணவை அவ்வளோத்தையுமே எல்லாத்தையுமே சாப்பிட முடியல, அத்தனை டேஸ்ட் இருக்குது. இதை சாப்பிட்டு அடுத்து இதை சாப்பிடுங்க, அடுத்து இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, இல்லை வயிற்றுல இடம் இல்லை. அப்போ நீ பார்த்தோம்னா ஆதாம் வந்துட்டு தோட்டத்தில் எப்படி இருந்தாங்கன்னா, வாழ்நாளில் ஒரு பழத்தை ஒரு முறை சாப்பிட்டாருன்னா மறுபடியும் அந்த பழத்தை அவர் சாப்பிட மாட்டாராம் திருப்பி. ஏன்னா அவர் வந்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு வர்றதுக்கே பல வருஷம் ஆயிடுமா. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் உள்ள அத்தனை பழங்களையும் நம்ம பார்த்ததில்லை. ஆனால் பார்த்த பழங்களே நமக்கு எப்படி, பார்த்த உணவுகளே நமக்கு எப்படி இருக்குன்னா, அதை மறுபடியும் சாப்பிடுது. அதாவது நீ பார்த்தோன்னா ஒரு ஹோட்டலில் போய் உட்காடுறோன்னு வைங்களேன், ஒரு மெனு கார்டு கொடுப்பாங்க, அதில் வெஜ்ஜு நான்வெஜ்ன்னு ரெண்டு டிவிஷனாக பிரிப்பாங்க. அதில் வெஜ்ஜுக்குள்ளே போயாச்சுன்னா அதுக்குள்ளே பல சப் டிவிஷன்ஸ் இருக்கும், சூப் இருக்கும், அது ஃப்ரை இருக்கும், மசாலா இருக்கும். இப்போ அதுக்கு நான்வெஜ்ஜுக்குள்ளே போயாச்சுன்னா அதில் பறக்கிறது இருக்கும், நடக்கிறது இருக்கும், இப்படி பல விஷயங்களில் பிரிக்கிறாங்க. இப்படியே பிரித்து பிரித்து இதை செலக்ட் பண்ணதுக்கு படித்து முடிக்கிறதுக்கே நமக்கு எவ்வளோ டைம் ஆகும், இதில் செலக்ட் பண்ணணும். இது போக அடுத்து கூல் ட்ரிங்க்ஸும்பாங்க, ஹாட் ட்ரிங்க்ஸும்பாங்க, அதுக்கடுத்து என்னெல்லாம் சொல்லுவாங்க, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, ஸ்நாக்ஸு, பிஸ்கெட்டுன்னு சொல்லியாச்சுன்னா எத்தனை பிராண்ட் இருக்குது, எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது, இனிப்பு வேணுமா, புளிப்பு வேணுமா, கசப்பு வேணுமா, இல்லை எல்லாம் மிக்ஸ் பண்ணி வேணுமா, எத்தனை வெரைட்டிஸ், இதெல்லாம் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி சாப்பிட்றோமா, ரெண்டு ரூபா கொடுத்தா சாப்பிட்டுட்டு போயிடலாம். அப்போது நம்ம ஒரு வெரைட்டியை பார்த்தோன்னா மறுபடியும் அந்த வெரைட்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி எத்தனை வெரைட்டிஸ் நம்ம கண் முன்னாடி போகுது. இது மட்டும் இல்லை, ஏசியில் இருக்கிறீங்களா நான் ஏசியில் இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் உட்காந்துக்கோங்க, நாங்களே வந்து கையிலே கொடுக்குறோம், விட்டா வாயிலே கொடுத்துட்றோம்மாங்க. சரி, நீங்கள் போகிறதுக்கு கால் டாக்ஸி நாங்களே கால் பண்ணி கூப்பிட்றோம், அதுலேயும் ஏசி வேணுமா நான் ஏசி வேணுமா, ஸ்லீப்பர் வேணுமா, இல்லை மூடிட்டே போகிறீங்களா, இல்லை பறந்து போகிறீங்களா, இல்லை நடந்து போகிறீங்களா, எவ்வளோ வசதி வந்திருக்கு. ஆனால் ஆதாம் இவ்வளோ சௌரியம் அனுபவிச்சிருப்பாரா, அவருக்கு இவ்வளோ வெரைட்டிஸ் கிடைச்சிருக்குமா? அப்போ உண்மையில் ஆதாம் ஏதேனில் இருந்தாங்களா, நம்ம ஏதேனில் இருக்கிறோமா? நம்ம இன்னைக்கு ஆதாம் காலத்தில் படுத்துகிட்டே பிரயாணம் பண்ண முடியாது, இன்னும் நம்ம தூங்கிட்டே பிரயாணம் பண்ணுறோம், பஸ்ல ஏறி உட்காடுறோம், படுக்கிறோம், எழுப்பி பார்க்கும்போது நம்ம கேட்ட இடத்துல கொண்டு போய் பத்திரமா இறக்கிடுறாங்க. அப்போ ஏதேனில் இருந்தது ஆதாமோ இல்லை நம்மளா? ஆதாமோட அதிகமான சௌரியத்தை ஆதாம் கூட தேவன் கொடுத்த அந்த கால சூழ்நிலையை தான் அனுபவிக்க முடியும். நம்ம அப்படி இல்லை, ஹீட்டர் போடுறோம், கூலிங் பண்ணுறோம், அதுலேயும் டெம்பரேச்சர் மாற்றிக்கிட்டே இருக்கிறோம், என்னென்ன டேஸ்ட்டோ மாற்றிகிட்டு இருக்கோம். அப்படியே இருந்துச்சு உலகத்தையே தன் கைக்குள்ளேயே கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரோம். இதெல்லாம் ஆதாமுடைய காலத்தில் சாத்தியமா? அப்போ உண்மையில் ஏதேனில் இருக்கிறது ஆதாமோ இல்லை நம்மளா? நம்ம தான் இன்றைக்கி ஏதேனில் இருக்கிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டம் போலவும் அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்திரம் போலவும் இருக்கும். அப்போ இன்னைக்கு நம்ம ஏதேன் தோட்டம் போல தான் இருக்குது தேசம், அதில் தான் நம்ம சௌரியமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் அவைகளுக்கு பின்னாக இந்த தேசம் எப்படி போகுதுன்னா பாழான வனாந்திரத்தை போலவும் இருக்கும். பாழான வனாந்திரம்னா மொதல் வனாந்திரம்னா என்னது? மனுஷன் வசிக்க தகுதியற்ற ஒரு சூழ்நிலை. அங்கே பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு ரொம்ப ஹாட்டாக இருக்கும், பகலை ராத்திரி ரொம்ப கூலாக இருக்கும், அடுத்து தண்ணி கிடைக்காது, ஃபுட்டு இருக்காது, பேசுறதுக்கு மக்கள் இருக்க மாட்டாங்க, புழுதி காற்று வீசிட்டு இருக்கும், அப்படியே வந்து மூடிட்டு போயிடும் மக்களை. அப்போ இது வந்து மனுஷன் வசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ வந்து ராஜஸ்தானில் ஒரு நல்ல ஒரு டெசர்ட் இருக்குது, நம்ம வந்து நாளைக்கு காலத்தில் போயிட்டு ஒரு வாரம் தங்கிட்டு வரலாம் சொல்லி எக்னிஷியாலருந்து ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. எத்தனை பேர் உடனே கிளம்புவோம்? வனாந்திரத்துக்கே வரமாட்டோம். பாழான வனாந்திரம்னா வனாந்திரமே பாழா போயிட்டுனா எப்படி இருக்கும்? அப்போ தேசம் வனாந்திரமாக மாறாதான், பாழான வனாந்திரமாக மாறிடுவோம். இதை எத்தனை பேர் விரும்புவோம்? ஆனால் அவைகளுக்கு முன்பாக தேசம் ஏதேன் போல இருக்கும், ஆனால் அந்த பலத்த ஜாதிக்கு பின்னாடி தேசம் வனாந்திரம் போல மாறிடும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. ஒன்றும் தப்பி போவதில்லைன்னா நான் மட்டும் தப்பிடுவேன் அப்படி சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே அதே சூழ்நிலை தான், ஆளுறவங்களுக்கும் அதே நிலைமை தான், ஆளப்படுறவங்களுக்கும் அதே நிலைமை தான். அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலுக்கு ஒத்தது. எவைகளின் சாயல்னா அந்த பலத்த ஜாதி, ஒரு பெரிய ட்ரூப். அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலுக்கு ஒத்தது, அவைகள் குதிரை வீரரை போல் ஓடும். அப்போ குதிரையுடைய சாயல்னா என்ன? குதிரையுடைய கேரக்டர் வந்து யோபு 39:19-23 வர, யோபு 39:19-23 வர.
அது தலையிலே சாலை
பாருங்க. அப்ப இதுல பாருங்க, ஒரு குதிரையோட கேரக்டரை பாத்தீங்கன்னா அதன் தொண்டை குமுறலை வைத்தாயோ. இது எப்போ குமுறோனா யுத்தத்துடைய சத்தத்தை கேட்டா குதிரைக்கு பயங்கர சந்தோஷமாயிரும். அதாவது குதிரை வாழ்நாள் ஃபுல்லா எதுக்காக காத்துட்டு இருக்கோம்னா சண்டை போடுறதுக்காகவே காத்துட்டு இருக்கோம். இதுக்கு வந்து யுத்தத்தை பார்த்தா பயமே கிடையாது. யுத்தம்னு சொல்லிட்டா குதிரைக்கு பயங்கர சந்தோஷமாயிரும். அது வந்து எந்த அளவுக்கு துணிச்சலா இருக்கும்னா தன்னுடைய உயிரே அது பார்க்காது, அது தரையிலே தாள் அடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவனுக்கு எதிராக புறப்படும். இப்போ குதிரைக்கு எதிராக ஒரு யுத்தம் வருதுன்னா ஃப்ரெண்ட்ல வந்து குதிரை நிக்கணுங்களா, அது ரெண்டு காலை கீழே ஊடிட்டு ரெண்டு காலை மேலே தூக்கிட்டு அப்படியே ஒரு டான்ஸ் பண்ணும். இந்த சினிமாலலாம் காட்டுவாங்க. அது எதுக்கு ஆயத்தம் ஆயிடுச்சுன்னா எதிரியை தாக்கிறதுக்கு ஆயத்தம் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு வந்து குதிரை வந்து பயப்படுமா, பின்னிட்டு திரும்புமா, அதுக்கு பயம்லாம் என்னன்னே தெரியாது. அது ஆயுதங்களை தரித்தவனுக்கு எதிராக புறப்பட்டு அது கலக்கலக்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து கத்தி எடுத்து கணிச்சா பயப்படுமா, வெட்டிடுவேன்னு சொன்னால் பயப்படுமா, பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணினது பயப்படுறதுன்னு அதுக்கு என்னன்னே தெரியாதான். அம்பரா துணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதன் மேல் கலகலக்கும். அதாவது அதுவே வீரமானது. அதுக்கு மேல என்னன்னா பளபளக்கிற ஈட்டி, கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல அது மானித்து எக்காலத்தின் துணிக்கு அஞ்சாமல் பாயும். அதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய ஒரு ராணுவம் வந்து நின்னாலும் சரி அது கொஞ்சம் கூட யோசிக்காதான் அந்த ராணுவத்துக்கு மேல பாயுமா. எக்காலம் துணிக்கும் போது அது திகிலண்டு கணக்கும். எக்கால சவுண்டு யுத்தம் நடக்கிற சட்டம் கேட்டுச்சுன்னா அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருமா. யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பும் பிடிக்கும். அதுக்கு யுத்தம் வருதுனாலே அதுக்கு தெரிஞ்சிடணும். இதுதான் ஒரு குதிரையோட கேரக்டர். எதுக்குமே பயப்படாது, துணிச்சு நின்று அட்டாக் பண்ணும். இதுதான் அதோட கேரக்டர். அப்போ இதே கேரக்டர்ல தான் யார் இருப்பாங்கன்னா இந்த பலத்த ஜாதி எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. இப்ப வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க போலீஸ் வருது சொல்லியாச்சுன்னா ஓடிடுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா போலீஸ் கூட போலீஸ் வந்தா எனக்கு என்ன அப்படி சொல்றாரு, ராணுவத்துக்கு பயப்படுவாங்க. இன்னைக்கு பாக்குறோம் கலவரங்கள் நடக்கும், அவன் வந்துட்டு போலீஸ் வந்த உடனே அடக்கி போப்பாங்க முடியலையா, அடுத்து ராணுவத்தை கொண்டு வந்து 144 போட்டு அடக்குவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இதை வந்து எதுலையுமே அடக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு கலவரம், பெரிய ஒரு குரூப் போறாங்க. அவைகள் ஓடுகிற ரதங்களின் இறைச்சல் போல, அவைகள் சாயல் குதிரையின் சாயலுக்கு ஒத்திருக்கும், அவைகள் ஓடுகிற ரதங்களின் இறைச்சல் போலவும். ரதம் எப்படி இருக்கும்னா அதுக்கு டயர் வந்து இரும்புல இருக்கும், மெட்டல்ல இருக்கும். இப்போ ஒரு ரதத்தை ஒரு 6 குதிரை 12 குதிரை இப்படி கூட்டுவாங்க. அது ராஜா வர ரதம் ஒரு விதமா இருக்கும், ராணுவம் வர தளபதி வர ரதம் ஒரு விதமா இருக்கும். இப்போ ரதம் ரோட்ல இப்படி ஓடிச்சுன்னா அது வந்து டயர்ல வந்து நெருப்பு வரும், அந்த அளவுக்கு ஸ்பீடாக அது ஓடும். குதிரைகள் பூட்டப்பட்ட ரதம் இப்படி அந்த ரதம் ஓடும்போது அந்த ரோட்டை கிராஸ் பண்ண முடியாது, ரோட்லயே நிற்க முடியாது, கிட்ட போதுக்கே பயமா இருக்கும். அப்போ ஒரு 1000 ரதம் இந்த ரோட்ல ஓடிச்சுன்னா எப்படி இருக்கும், தீபுரியா இருக்கும், பக்கத்துலேயே யாருமே போக முடியாது, எதிர்பார்க்கவே முடியாது. இது அந்த மாதிரி சத்தத்தை. இப்போ இதே இடத்துல நம்ம உள்ள உட்காந்துருக்கோம், வெளியே லைனா ரதம் ஓடிட்டே இருக்குது, எப்படி இருக்கும் உள்ள இருக்கிற நமக்கு எப்படி இருக்கும், கிடுகிடுன்னு ஆடும், என்ன வேணாலும் நடக்கலாம். ரதத்துல நீங்க அட்டாக் பண்ணிக்கிட்டாங்கன்னா எதுவுமே செய்ய முடியாது. அப்போ ரதம் ஓடுதுன்னா ஒரு குறிக்கோளை தான் ஓட்டுவாங்க. அப்போ அந்த அந்த குரூப் எப்படி போவாங்கன்னா அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க, அந்த பலத்த ஜாதி எப்படி இருப்பாங்களோ, அவைகள் ஓடுகிற ரதங்களின் இறைச்சல் போலவும் செத்தைகளை எரிக்கிற அக்னி ஜுவாலையின் இறைச்சல் போலவும். செத்தைகள்னா காஞ்சி போன புல்லு, காஞ்சி போன சருகும் அதெல்லாம் போட்டுட்டு நெருப்பு விழுத்தேச்சுன்னா எப்படி சத்தம் கேட்கும், டப்ப 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 டப்பன்னு ஒரு சத்தம் கேட்கும். அதே போல தான் இருக்குமா இந்த ரதத்தோட எரிச்சல் இறைச்சல். அந்த மாதிரி தான் இந்த பலத்த ஜாதி வருவாங்க. அவங்க அப்படியே ஒரு இடத்துக்குள்ள பாஸ் பண்ணி போறாங்கன்னா அப்படியே புழுதியும் நெருப்புமா தான் இருக்கும் அந்த இடம். யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜனத்தின் இறைச்சல் போலவும், யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட பலத்த ஜனத்தின் இறைச்சல்னா இந்த ரெஸ்லிங்லாம் காட்டுவாங்க. அப்படியே இவர் வந்து அடுத்து அட்டாக் பண்ண போறாரு, அடிக்க போறாருன்னு சொல்லி அவர் வந்து நிற்பார், நின்று அப்படியே அவரோட தொடையில இப்படி தட்டிட்டு ஒரு கத்து கத்து பார்த்துருக்கீங்களா. ஒரு பலவான் சண்டைக்கு போறாருன்னா முதல் என்ன பண்ணுவாருன்னா அது தாவீது கோலியாத் சம்பவத்துலலாம் பார்ப்போம், டெய்லி காலத்தை கோலியாத் வந்து கத்திட்டே போவாரோ. என்னன்னா யுத்தத்துக்கு போதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா சவுண்டு கொடுப்பாங்க. அந்த சவுண்டு எப்படி கொடுப்பாங்கன்னா அவங்களோட ஃபுல் எனர்ஜி எடுத்து கொடுப்பாங்க. அந்த சவுண்டு வாரியா நம்ம இப்போ சண்டை போடலாமான்னு சொல்லிட்டு ஃபுல் வீரியத்தில் அந்த சத்தத்தை போடுவாங்க. அதே போலதான் டபிள்யூடபிள்யூலாம் போடுவாங்க. திடீர்னு கத்துவாரு, அவர் கத்துற உடனே எல்லாருமே உட்காந்துருவாங்க. இது எதுக்கு கத்துறாருன்னா அவர் ரெடி ஆயிட்டாரோ ஃபைட்டுக்கு, அடி போட்டதுக்கு அவர் ரெடி ஆயிட்டாரோ. இதே போலதான் இந்த பலத்த ஜாதி என்ன பண்ண போறாங்கன்னா, சண்டைக்கு வந்த உடனே ஒரு பெரிய சத்தம் போடுறாங்க. இவங்க அவ்வளோ பேர் பலத்த ஜாதினா சிங்கிள் நம்பர் இல்லை, ஒரு பெரிய குரூப். அவங்க வந்து கத்தும் போது எப்படி இருக்கும் தேசம்னா, அப்படி அற்புதம். இந்த மாதிரி ஒரு சத்தம் போட்டுக்கிட்டே ஓடி வராங்க. இறைச்சல் போலையும் யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜனத்தின் இறைச்சல் போலவும் ஒரு நாடே நின்று கத்திச்சுன்னா எப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய சத்தம் பர்வதங்களுடைய சிகரங்களுமே குதிக்கும். பர்வதம்னா ராஜ்யம், பர்வதத்தின் சிகரம்னா ராஜ்யத்தோட கேபிட்டல். அப்போ இந்தியா ஒரு ராஜ்யம், பாபிலோன் சாம்ராஜ்யம் நம்ம படிச்சிருக்கோம். இந்தியா ஒரு ராஜ்யம், பர்வதம். இந்தியா ஒரு பர்வதம்னா இந்த இந்தியாவுடைய சிகரம் எது? டெல்லி. டெல்லியில யார் இருக்கிறாங்க? ஜனாதிபதியும் பிரைம் மினிஸ்டரும் இருக்கிறாங்க, பிரதமரும். இவங்க ரெண்டு பேரும் நாட்டை ஆளக்கூடியவங்க. இவங்க எப்படிப்பட்ட பாதுகாப்புல இருப்பாங்க? இசட் பிளஸ் பாதுகாப்புல இருப்பாங்க. இவங்க கிட்ட யாருமே போக முடியாது, இவங்களை பார்க்கவே முடியாது, இவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா இவங்க யாருன்னா இந்தியாவுடைய டாப் மோஸ்ட், இந்தியா ராஜ்யம்னா பர்வதம், சிகரம் யாருன்னா இவங்க தான் அந்த சிகரம். இப்ப இவங்கள அட்டாக் பண்ணணும்னா நம்மளால முடியாது, யாரும் யாராலையுமே முடியாது. ஆனா இந்த பலத்த ஜாதி என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பர்வதங்களுடைய சிகரங்கள் மேல் குதிக்கும். ஆக்சுவலா இவங்க மேலே இவங்க குதிச்சிடுறாங்க. இவங்களுக்கே அப்ப என்ன இல்லைன்னா பாதுகாப்பு இல்லை. இவ்வளவு பெரிய பாதுகாப்பாளம், இவங்க வந்து நாலு அடுக்கு பாதுகாப்புல இருப்பாங்க. இந்த நாலு அடுக்கு பாதுகாப்புக்கு மேல இவங்க குதிக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய பவர் எப்படி இருக்கு? நேரா பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்குள்ளே குதிச்சிடுறாங்க. குதிச்சு என்ன பண்ணுவாங்க, அவருக்கு மாலை போட்டுருவாங்களா, அப்புறம் அங்கேயே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ இவங்களுடைய கோபம் எந்த அளவுக்கு இருக்குது? இவங்களை வந்து எத்தனை அடிக்கு பாதுகாப்பாலும் இவங்களை என்ன பண்ண முடியலன்னா காப்பாற்ற முடியல. இவங்க அப்படியே பர்வதத்தின் சிகரத்து மேலே குதிக்கிறாங்க. அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள், அதாவது பிரைம் மினிஸ்டர் நிலைமை எப்படின்னா ஜனங்கள் நிலைமை என்னாச்சு, அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும். எப்போ முகம் கருகும்? தன்னுடைய மதிப்பு, அந்தஸ்து, மானம், மரியாதை எல்லாமே போயிடுச்சுன்னு ஒரு மனுஷனுடைய முகம் என்ன ஆயிரும்? கருகி போயிடும். இப்போ மினிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, நான் வந்து எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா கோர்ட் ஆர்டர் போடுவாங்க, இவங்க வந்து குற்றவாளி, இவங்க வந்து இத்தனை கோடி ரூபா லஞ்சம் வாங்கியிருக்காங்க நிரூபிச்சு காட்டும் போது இவங்களுடைய முகம் என்ன ஆகும்? உடனே கருகிடும், முகத்தை மூடிடுவாங்க. இதே போல உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய முகமும் என்னன்னா கருகி போகும். அவைகள் பராக்கிரமசாலிகளை போல் ஓடும். இவங்க ஓடும் போது எப்படி இருக்கும்னா, பராக்கிரமசாலி பலவான் ஓடியாச்சுன்னா எப்படி இருக்கும், திடு 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 திடுன்னு ஓடுவாங்க. இப்படி இந்த இந்த முடுக்குள்ளே ஓடிக்காருன்னு எப்படி இருக்கும் ஒரு ஆள், இந்த இடம் எப்படி இருக்கும், இதோட ஒரு பத்து பேர் ஓடுறாங்க. இந்த இந்த சேனல் இந்த சின்ன கைப்பிடிக்குள்ள பத்து பேர் படப்படாமல் நல்லா பயங்கரமான பலவான் இப்போ இப்போ தான் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. உள்ளே இருக்கிற நமக்கு எப்படி இருக்கும், அதிர்வு பயங்கரமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவைகள் பராக்கிரமசாலிகளைப் போல் ஓடும், யுத்த வீரனை போல் மதில் ஏறும். யுத்த வீரனுக்கு மதில் ஏற தெரியுமோ தெரியாதா? அவருக்கு அதுதான் வேலையே. அவர் எப்படி மதில் ஏறுவார் பாப்பாரா, போயின்னுட்டு இங்கே எங்கே கால் வைக்கலாம், எங்கே கை வைக்கலாம், எங்கேயாவது ஹோல்ஸ் இருக்கா அப்படி பாப்பாரா? அவர் ஓடுற ஸ்பீட்லேயே மதில குதிச்சிருவார், அப்படியே துள்ளி மதில ஏறி சாடிடுறாரு. அவரோட ப்ராக்டிஸே அதுதான். அப்ப இந்த பலத்த ஜாதி என்ன பண்றாங்கன்னா, யுத்த வீரனை போல் மதிலேறும், வரிசை பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும். வரிசை பிசகாமல்னா அவங்களுக்கு எல்லாம் குரூப் இருக்கு, ட்ரூப்ஸ் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்குது. அந்த குறிக்கோளை தாண்டி இவங்க பண்றது இல்லை, அவங்களோட ஏம் எதுவோ டிசிஷன் எதுவோ அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய குறிக்கோளை மாற்ற முடியாது. இப்போ இவங்களுக்குள்ளே சண்டை வருமானம் வராது, அவரவன் தன் தன் வரிசையிலே ஓடுறாங்க. வரிசை பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும், ஒன்றே ஒன்று நெருங்காது. ஆனால் நிறைய குரூப் அப்போ இப்படி ஓடிட்டு இருக்கிறாங்க, ஆனால் எல்லாரும் ஒரே நோக்கத்தோட ஓடுறாங்க, அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வர்றது இல்லை, கரெக்டாக ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ தூரமே ஓடுறாங்க, பயங்கரமும் ஓடுறாங்க. ஒன்றே ஒன்று நெருங்காது, ஒவ்வொன்றும் தன் தன் பாதையிலே செல்லும், அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயப்படாமலே போகும். இப்போ ஆயுதம் ஏன்னா நமக்கு தெரிஞ்சது பீரங்கி, துப்பாக்கி, இந்த மாதிரி ஆயுதங்களை வச்சு தாக்கியாச்சுன்னா யாருக்காவது காயம் படுமோ படாதா? அவங்கள வந்து ஃபயர் பண்ணிட்டே இருக்கிறாங்க, துப்பாக்கி அடிச்சுட்டே இருக்கிறாங்க. காயம் படுமோ கூடாதா? மனுஷன் தானே, காயம் படும். ஆனால் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயப்படாதே போனார்கள்னா, இப்போ வந்து சுட்டா செத்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்க பின்னாடி இருக்கிறவங்க இதை பார்த்து பேக் அடிக்க மாட்டாங்க, ஸ்லோவாக மாட்டாங்க. அவங்க எடுத்த குறிக்கோளும் அவங்க போயிட்டே தான் இருப்பாங்க. ஒரு ஆள் செத்து போனால் கூட அவரை ஒதுக்கி வச்சுட்டு இவங்க போயிட்டே இருப்பாங்க. இதை எந்த இடத்துல பார்க்கலான்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற கலவரம். இவங்க வந்து முதல் லைட்டாக கலவரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, போலீஸ் ஃபயர் பண்ணி ஏதாவது ஒரு ஆள் இறந்து போயிட்டாருமேங்களா, அதுலேருந்து கலவரம் வந்து பன்மடங்காக வெடிச்சிடும். இந்த பாடியை வச்சுட்டே என்ன பண்ணுவாங்கன்னா கலவரம் பண்ணிடுவாங்க. இதுக்காக அவர் இறந்து போயிட்டே இருந்தோம்னா வீட்டுக்கு போயிடுவோம் அப்படி வச்சுக்க மாட்டாங்க. இப்போ என்ன ஆகும்னா கலவரம் தீவிரமடையும். இதே போல தான் இந்த ஜாதி என்ன பண்ணுறாங்கன்னா ஆயுதத்துக்குள்ள விழுறாங்க, இறக்குறாங்க. ஆனால் அது வந்து அவங்களுக்கு காயமாக மாறாது, அவங்களை அது பாதிக்காது. அவங்க எடுத்த குறிக்கோளில் இன்னும் வீரியமாக போயிட்டு இருப்பாங்க, அதிகரிக்கும் அவங்களுடைய அவங்களுடைய உற்சாக நிலைமை இன்னும் அதிகரித்து போவாங்க. அவங்க எங்கே போகிறாங்க தெரியுமா? அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும் சிட்டிஸை தான் குறி வைக்கிறாங்க. சிட்டியில் என்ன இருக்கும்? பணம் புழக்கம் அதிகமாக இருக்கும், அங்கே தான் எல்லா விதமான கருவியுமே இருக்கும். சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு அங்கே தான் இருக்கும், மனுஷனுக்கு தேவையான எல்லா காரியமும் எங்கே இருக்குன்னா ஒரு சிட்டியை பிடிச்சாலே போதும், ஒரு நாட்டுக்கு தேவையான எல்லாமே அங்கே இருக்கும். அவங்க போகிறாங்க சிட்டிஸ்க்குள்ளே போகிறாங்க, பட்டணம் எங்கும் செல்லும் மதில் மேல் ஓடும். மதிலுங்கிறது தடுப்பு சுவர், எதிரி நம்மளை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்கப்படுற சுவர். ஆனால் இவங்க அந்த சுவர் மேலே ஓடுறாங்க. மதில்கள் மேல் ஓடும், வீடுகள் மேல் ஏறும். இவங்க கடைசியில் எங்கே வராங்கன்னா வீட்டுக்கு வராங்க, பேங்கிங் போகல, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகல, மாலுக்குள்ளெல்லாம் போகல, நேராக வீட்டுக்கு தான் வராங்க. வீடுகள் மேல் ஏறும், பலகனியாய் வழியாய் திருடனை போல் உள்ளே நின்று. பலகனினா ஜன்னல், ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே வராங்க. இவங்க எதுக்கு வீட்டுக்குள்ளே வரணும்? வீட்டில் என்ன இருக்கும்? பொருட்கள் இருக்கும். வீட்டில் முக்கியமான பொருள் எது? தங்கம். இதெல்லாம் பேங்க்ல இல்லைன்னா நகை கடையிலேயே போய் எடுத்துடலாம். வீட்டை விட அங்கே அதிகமாக இருக்குது. இல்லைன்னா அரசியல்வாதிக்க சுனாமி வீட்டுக்கு போயிட்டாலே போதும். ஆனால் இவங்க அங்கெல்லாம் போகலை, கரெக்டாக தனிநபர் வீட்டுக்குள்ளே வராங்க, ஜன்னலோட சூழல வராங்க. ஆக்சுவலாக மனுஷன் வந்து தனக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற பொருளை எங்கே வைப்பானா? வீட்டுக்குள்ளே தான் வைப்பான். அது மனுஷனுக்கு அத்தியாவசிய தேவையான பொருள்னா என்ன? போர் நடந்தால் கூட அதை தடுக்கக்கூடாது. பாலும் உணவு பொருட்களும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு மனுஷன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷஸாக நினைக்க போகிற பொருள் எதுன்னா உணவு பொருட்கள். அப்போ இது உணவுக்காக ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பஞ்சம். இதுக்காக வீட்டுக்குள்ளேயே வராங்க. அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானமும் அசையும். வானங்கள்னா நம்ம அருமகிரம் சப்ஜெக்டில் படிப்போம், வானங்கிறது நான்கு விதமான அமைப்பு, அரசியல் பொருளாதார சமுதாய மதம் போல அங்கே ஒரு நாலு அமைப்பு இருக்குது. இந்த நான்கு அமைப்புகள் அசைக்கப்படும். வானமே அசைங்கன்னா வானத்தில் யார் இருக்கிறாங்க? தேவனே இருக்கிறாங்க. பிதாவாக்கிய தேவன் எங்கே இருக்கிறாங்கன்னா பரலோகம். அது தமிழ் டிரான்ஸ்லேஷனில் வானம்னு வருது, ஆக்சுவலாக ஆங்கில மொழி பேசல ஹெவன். அப்போ தேவனே அசைக்கக்கூடிய ஒரு சம்பவம் எங்கே நடக்குதுன்னா பூமியில் நடக்குது. அவர்களுக்கு முன்பாக வானங்கள் அசையும், வான சேனைகள் பரலோகத்தின் ட்ரூப்ஸ் எல்லாமே ஆடுறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு ஷேக்கிங் எங்கே வருதுன்னா பூமி அதிரும். பூமி அதிர்ற அளவுக்கு பூமியில் விஷயம் நடக்கு. அப்போ பரலோகமே அதிருது. சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும். சூரியன் அப்போஸ்தலர்கள் எழுதிய புதிய ஏற்பாடு, சந்திரன் மோசையுடைய நியாயப்பிரமாணங்களும் பழைய ஏற்பாடும். இந்த சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும்னா அன்னைக்கு பைபிள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேலையே இல்லை. சத்தியத்திற்கு பேசியாச்சுன்னா கேட்கவே மாட்டான். இந்த ஊரில் பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பார்த்து ஒரு பலத்த ஜாதி ஊருக்குள்ளே வந்து வீடு வீடாக ஏறி கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க, ஜன்னலெல்லாம் உடச்சு உடச்சி உள்ளே வந்துட்டு இருக்காங்க. இந்த டைமில் நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுப்போம், மூன்றாம் உலகம்னா உங்களுக்கு தெரியுமா? அதுதான் தேவனுடைய ராஜ்யம், வர இருக்கிற ஐந்தாம் உலக பேரரசுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பிரதரை கூப்பிட்டு அழகாக சாட்டெல்லாம் போட்டு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இருந்தால் யாராவது கேட்பாங்களா? இங்கேயும் சவுண்டு பயங்கரமாக கேட்குது, அங்கேயும் கேட்குது, எங்கே என்ன நடக்குதுன்னே தெரில. பெரிய ஒரு கலவரம் நடந்துகிட்ருக்கு, கரண்ட் இல்லை, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. இந்த நேரத்தில் சூரியன் சந்திரனும் வெளிச்சம் கொடுக்கணும். சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும். சூரியனும் சந்திரன் இருண்டு போகும், நட்சத்திரங்களின் ஒளி மங்கும். நட்சத்திரங்கள்லாம் 12 அப்போஸ்தலர்களுடைய நிருபங்கள். அவங்களுடைய வாழ்க்கைகள் இதெல்லாம் ஒளி மங்கும். இவங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்காது, உலகத்துல பேச முடியாது. பேசினா அது என்ன பண்ணாதுன்னா கிரியை செய்யாது. ஏன்னா ஒரு யுத்தம் நடக்கிற இடத்துல போயிட்டு சத்தியம் பேசிட்டு இருந்தா அந்த இடத்துல பைபிளுக்கு வேல்யூ இருக்காது. பாத்தீங்கன்னா அவங்க நட்சத்திரங்கள் ஒளி மங்கும். அப்ப இது வந்து ஒரு பயங்கரமான, அதாவது சட்ட ஒழுங்கின் சீர்குலைவும் பாங்க, சட்ட ஒழுங்கே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இறந்து போயிட்டார், இராணுவ தளபதியும் இறந்து போயிட்டார், முப்படை தளபதி போயிட்டார், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டிஃபென்ஸ் எல்லாமே போயிடுச்சு. இப்போ வந்து சட்டத்தை யார் பாதுகாக்கிறது? எங்கே இருக்கும் சட்டம்? ஒரு மனுஷன் எப்படி வாழ்வோம்? இந்த சூழ்நிலை தான் டார்க் அண்ட் டைம். நம்ம ஏற்கனவே இந்த டார்க் ஏஜில் தான் இருக்கிறோம். இன்னைக்கு உலகமே என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா மேசியா வருவாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களே இருளுக்குள்ளே இருக்கிறாங்க. இது என்ன நிலைமைக்குள்ளே போகுதுன்னா கார் இருளுக்குள்ள நிலைமை போகுது. இந்த நிலைமை இப்படி மாறுறதுக்கு காரணம் என்ன? உலகம் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை சந்திக்க போகுது. இந்த கலவரம் மிக கொடிய ஒரு கலவரம். இந்த கலவரம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும்ல, இந்த கலவரம் நடக்கும்னு போட்டாச்சு. இந்த கலவரத்தை பற்றி பார்த்தீங்கன்னா வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது சபைக்கு சொல்லப்பட்ட வசனம். சங்கீதம் 45:14, சங்கீதம் 45:14. சித்திரை ஆடை தையலாக ராஜாவினிடத்தில் கொண்டு வரப்படுவார். அவள் யார்னா மணவாட்டி. மணவாட்டி கிட்ட அந்த எச்சரிப்பு சொல்ல சொல்லியிருக்கு. சியோன்ட்ட என்ன ஒரு எச்சரிப்புனா, உலகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது, பார்த்துட்டே இருக்க, நீங்க ஏதேனில் தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இன்னைக்கு கஷ்டம்னா ஏதாவது தெரியுதா? ரிசர்க்குதா இருக்காது, ஏன்னா ஸ்பேன் போட்டுருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷரியிலேருந்து ராஜ்யத்துலேருந்து ராஜ்யத்தை பார்த்துட்டு இருக்கோம். யாருக்காவது பசிக்குதா? யாருக்காவது தலைவலிக்குதா? எந்த ஒரு சூழ்நிலைக்கும் மாற்று ஏற்பாடு உடனே இருக்குது நமக்கு. யாராவது இன்னைக்கு 10 கிலோமீட்டர் நடந்து வந்தோமா? இங்கிலீஷ் அவருக்கு உட்காந்து தான் வந்தோம் வீட்டிலேருந்து. அப்படி சுகமா நமக்கு 2 பேர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ஆள் டிக்கெட் கொடுக்க, ஒரு ஆள் வண்டி ஓட்ட, அவர் வண்டி கவனமாக ஓட்டுறாருன்னு இவர் பார்க்க. அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரோடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டதுக்கு முனிசிபாலிட்டி, டிராஃபிக் கிளியர் பண்ணதுக்கு ஒவ்வொரு ஜங்ஷன்லையும் போலீஸ், இவ்வளோ சொர்க்கமாக வந்துட்டு நம்ம இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்கோம், ஏதேனும் உட்காந்துட்டு இருக்கோம். ஆனால் சூழ்நிலை எப்படி மாறப்போகுது தெரியுமா? இதுக்கு நேர் தலைகளாக மாறப்போகுது. இப்படி மாறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னா பொருளாதார நிபுணர்களால் கூட நிர்ணயிக்க முடியலை. ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் தெளிவாக சொல்லுது. இன்றைக்குள்ள எக்கனாமி ஸ்டேட்டஸ், உலகத்துடைய நிலைமை எப்படி போயிட்டுருக்குண்ணா? தொழிற்சாலைகள் நெசவு பண்ணி அதை வந்து டெய்லர், மாஸ்டர் டெய்லர் இருப்பார், அவர் வந்து ஒவ்வொரு அளவுக்கு கட் பண்ணி கொடுக்க, அதுக்கு டெய்லர்ஸ் வந்து அதை ஸ்டிச் பண்ணி அதை ஒரு ஆள் மடிக்க, அயன் பண்ண, பேக் பண்ண. இது வந்து நம்ம கையில் வந்து சேர்றதுக்கு முன்னாடி மினிமம் 10 பேர் ஒரு சட்டையாக்கி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதான் என்ன அன்றைக்குள்ள ஸ்டேட்டஸ். இப்படி தான் எந்த ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, டீ தயாரித்தாலும் அந்த இலையை பிக் பண்ணிட்டு போய் அதை பதப்படுத்தி அதை பொடிச்சு அதை பேக்கெட்டில் அடைச்சி எல்லாமே கைப்பட்டு தான் செய்கிறது. ஆனால் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, இந்த கம்பெனி எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த வேலைக்காரங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, வேலைக்காரங்களுடைய சம்பளத்தை உயர்த்தாமல் அவங்களுக்கு ஒர்க்லோடு அதிகரிச்சுட்டே இருப்பாங்க. எதுக்குன்னா கம்பெனியோட ப்ராஃபிட்டுக்காக. இப்போ கம்பெனியோட ப்ராஃபிட்டை யார் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாருன்னா வேலைக்காரங்க வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க, நம்ம ராவும் போகணும் உழைக்கிறோம், ஆனால் முதலாளி கம்பெனி பக்கமே வர்றதில்லை, ஆனால் அவர் வந்து சொந்தமாக வந்துட்டு இருக்காரு. இதுக்கு காரணம் நம்ம தானே. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணோம், நமக்குள்ள ஒரு தலைவரை ஃபார்ம் பண்ணிட்டு நேரம் போய் முதலாளிகிட்ட கேட்போம், நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சம்பளத்தை இவ்வளோ தூரம் கூட்டி தரணும், இல்லை எங்களுக்கு போனஸ் இவ்வளோ கொடுக்கணும் அப்படி நீங்கள் தராச்சுன்னா நாங்கள் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு கம்பெனியை நடத்த விட மாட்டோம் இப்படிமா. அப்போ இந்த கம்பெனி முதலாளி என்ன நினைப்பார்னா, சரி இவங்க கேட்குறது நல்லா தான் இருக்கு, நான் கொடுத்தோன்னா நமக்கு லாஸ் ஆகி வருமே சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவார். சில கம்பெனி ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கேட்குறதுல ஒரு அமௌண்ட்டை சர்டன் அமௌண்ட்டு பேசி கொடுத்துருவாங்க. சில கம்பெனிக்காரங்க பிடிவாதமாக நிற்பாங்க, நிற்கிறது மட்டும் இல்லை, இவங்க கொடுத்தாலும் சரி கொடுக்காத்தாலும் சரி இவங்க மைண்டில் ஒரு விஷயம் ஓடும், யார் இந்த அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணால் அவரை கரெக்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வாட்ச் பண்ணிட்டு இவரை தூக்கிட்டு வேலையிலேருந்து ஏதாவது ரீசனை பார்த்து இவரை தூக்கிடுவாங்க. இவங்க அவரை தூக்கிட்டா கம்பெனியை ரன் பண்ண முடியாது. அதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாற்று ஏற்பாடு பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து இவங்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு கிடச்சிருக்கு. என்ன ஒரு மாற்று ஏற்பாடுன்னா இயந்திரமயம் ஆக்குதல். இந்த இயந்திரமயம் ஆக்குதலில் பார்த்தீங்கன்னா 100 பேர் சேர்ந்து நடத்தின ஒரு கம்பெனிக்கு இப்போ வந்து 10 பேர் இருந்தால் போதும். அன்றைக்கு 1000 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னா இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, இவங்க வந்து அடிக்கடி வேலை நிறுத்தம் பண்ணுறாங்க, இவங்க கரெக்டாக வேலை பார்க்குறதுல நம்மளுடைய ப்ரொடெக்ஷன் பாதிக்குதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு போராட்டத்துலேயும் ஒரு 100 பேரை அனுப்பிட்டே இருப்பார். இல்லைனா ரிட்டையர்ட் ஆகிறதோட அப்படியே வீட்டுக்கு அனுப்பிடுவோம், புதுசாக ஆள் எடுக்க மாட்டோம். இது நமக்கு நல்லாவே தெரியும், ஒவ்வொரு கம்பெனிலையும் சேரக்காரு இதுக்காக. ஆனால் ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருக்கா கூட்டியிருக்கான்னு பார்த்தா ப்ரொடக்ஷன் கூட்டிக்கிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து இயந்திரங்களை வரவழைப்பாங்க. அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் மூலமாக இயக்கப்படுற ஒரு இயந்திரம் ஒரு 100 பேர் செய்கிற வேலை என்ன பண்ணிடுவோம்னா அது சிங்கிளாக இருந்து செய்யும். இப்போ வந்து எத்தனை பேருக்கு வேலை போயிடுவோம்னா மொதல் வருஷத்தில் 100 பேருக்கு வேலை போயிடும். இப்படியே ஒரு 10 வருஷம் ஆகும்போது கம்பெனியில் 1000 பேர் வேலை பார்த்த கம்பெனியில் இப்போ வந்து வெறும் 100 பேர் தான் வேலை பார்ப்பாங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் என்ன இருக்கணும் அதை விட 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ வந்து இவர் ப்ரொடக்ட் பண்ணுற பொருளெல்லாம் கம்பெனி ஓனர் என்ன பண்ணுவார்னா டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுப்பார், கொட்டேஷன் கொடுப்பார். இந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனி ஓனர்ஸ் லாரி அனுப்பி என்ன பண்ணுவாங்கன்னா இவருடைய சட்டை எல்லாத்தையும் லாரியில் எடுப்பாங்க. எடுத்து இதுக்கு பின்னாடியில் எத்தனை பேர் வாடுவாங்கன்னா லாரி டிரைவர், கிளீனர், லாரி ஓனர், அதுக்கு பாடிங் கட்டுறவங்க, டீசல் போடுறவங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய குரூப் இருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்குமே வருமானம் எங்கிறது வரோம்னா இந்த கம்பெனியில இருந்து விற்கிற போற அந்த பொருள்ல இருந்து. இப்போ இதெல்லாம் ஏற்றிட்டு எங்கே வர்றாங்கன்னா கஸ்டமர் சைடில் வராங்க. இங்கே உள்ள கடைகளுக்கு இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. சட்டையெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சுன்னா யார் வாங்கணும் தெரியுமா, இந்த கம்பெனி ஓனருக்கு வந்து சட்டை வாங்க மாட்டார். இந்த கம்பெனியில் வேலை பார்க்குற 1000 பேர் தான் இந்த சட்டையை வாங்கணும். இந்த சட்டை இப்போ மார்க்கெட்டுக்கு வருது, இந்த 1000 பேருக்கு இந்த லாரி டிரான்ஸ்போர்ட் மூலமாக துணி கொடுக்குறாங்க. இவங்க வந்து காசு கொடுத்து துணியை வாங்குறாங்க. இந்த காசு எங்கே போகுதுன்னா பேங்க்குக்கு போகுது. பேங்க்ல அது ஒரு பெரிய குரூப் இருப்பாங்க, மேனேஜர்ல இருந்து கிளர்க் வரைக்கும் அப்படி இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் என்ன வருமானம், இதே சட்டை விற்கிற காசு தான் இவங்களுக்கு வருது. இவங்க இந்த காசுல ஒரு கமிஷன் எடுத்துட்டு மீதி யாரு கொடுப்பாங்கன்னா இந்த முதலாளிக்கு அனுப்பிடுவாங்க, கம்பெனி ஓனருடைய அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவாங்க. இப்படி இருந்த பணம் என்ன ஆயிடுச்சுன்னா சைக்கிள் ஆகிட்டே இருக்கும். இப்படியே சுத்திட்டு வர பணத்துல ஒரு பிரச்சனை. இவர் வந்து இப்போ 1000 பேர் வேலை பார்த்த இடத்துல 100 பேர் வச்சுட்டு 900 பேரை வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. இந்த 900 பேர் இங்க வீட்டுல வந்து இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, வேலையே இல்லை. எங்கே போனாலும் வேலை இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பணப்புழக்கம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ இவங்க வந்து துணி எடுப்பாங்களா சாப்பாட்டு வெளியிருக்கான்னு பார்ப்பாங்களா, சாப்பாட்டை தான் தேடுவாங்க. இப்போ வந்து இந்த கம்பெனி ஓனர் என்ன பண்ணுவாருன்னா லாரியில் வச்சு குட்ஸ் அனுப்புவார். குட்ஸ் இங்கே கஸ்டமருக்கு வரும், சேல்ஸ் ஆகாது, இது அப்படியே ரிப்பீட் ஆகிடும். இது பேங்க்கு கேஷ் போடுறது குட்ஸ் வந்து கம்பெனிக்கே ரிப்பீட் ஆகிடும். இந்த கம்பெனிக்கு பொருள் வந்தோடனே கம்பெனி முதலாளி கொஞ்ச நாள் தயிர்ப்பார், இனி இது முடியாது பான்ட்டு. யாரும் என்ன பண்ணுவாருன்னா கம்பெனி ஓனர் பார்ப்பாரு, அவருக்கு தேவையான பணத்தை எடுத்துகிட்டு செட்டில் ஆகிட்டு அப்படியே கம்பெனியை க்ளோஸ் பண்ணி ஒரு மஞ்சள் நோட்டீஸ் ஓட்டிட்டு கம்பெனியை முடிகிறார். இப்போ வேலை பார்த்துட்டு இருந்த 100 பேருக்கு என்ன ஆகிட்டுன்னா வேலை இல்லாமல் போயிடுச்சு. இப்போ வந்து 900 பேரில் 1000 பேருமே வேலை இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ இவங்க யோசிக்கிறாங்க, வேலையும் இல்லை சாப்பாட்டும் வெளியில், என்ன பண்ணலாம், சாப்பாட்டு வெளியிலன்னு வீட்டில் போய் தூங்கலாமா, வீட்டில் போனால் பிள்ளை வீங்கன்னு கத்தோம், என்ன எப்பயாவது சாப்பாடு கொடுன்னு மனைவி சொல்லுவாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நம்மக்கிட்ட காசு இல்லை சாப்பாடும் இல்லை இதெல்லாம் யார் வச்சுருக்கான்னு பார்ப்பாங்க. யார் வச்சுருப்பாருன்னா இந்த பெரிய பெரிய கம்பெனி ஓனர்ஸ் ஏக்கர் கணக்கில் வளைச்சி போட்டுட்டு உள்ளே யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க வந்து இவங்களுக்கு வந்து மத்தியான சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, அவர் வந்து இன்னொரு 10 தலைமுறைக்கு சாப்பாடு சம்பாதிச்சு வச்சுருப்பாரு. அப்போ இவங்க பார்ப்பாங்க, நான் அடுத்த வேலை சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்கிறேன், உனக்கு நான் 100 தலைமுறைக்கு சாப்பாடு வேணுமா. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு கேட்பாங்க, உன் சொத்தில் எனக்கு கொஞ்சம் ஷேர் கொடுங்க. அவர் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டார். அவர் உடனே என்ன பண்ணுவார்னா, அவருக்கு தெரிஞ்ச அரசியல்வாதியை கூட, எனக்கு வந்து பாதுகாப்பு கூட, இந்த மாதிரி மக்கள் வந்து என் வீட்டில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ அரசியல்வாதி பார்ப்பார், மக்களுக்காக வாழ்கிற அரசியல்வாதி என்ன பண்ணுவார்னா பணத்துக்கு தான் பாதுகாப்பு கொடுப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா இராணுவத்தை அனுப்புவார், அனுப்பி இவங்களுடைய தோட்டங்கள், இவங்களுடைய அதாவது இவங்களுடைய ஃபுட்டு எங்கெங்கே சோர்ஸ் இருக்குதோ அதெல்லாமே பாதுகாப்பு பண்ணுவார் அரசியல்வாதி இராணுவத்தை விட்டு. இப்போ வந்து இராணுவம் வந்து எங்கே நிற்கும்னா, இந்த தொழிலதிபர் வீடு முன்னாடி இராணுவம் நிற்கும், இவங்க இராணுவத்துக்கு முன்னாடி நிற்பாங்க, இங்கே தொழிலதிபர் இந்த பொதுமக்கள் இடையில இராணுவம் நிற்பாங்க. இப்போ வந்து அரசியல்வாதி என்ன கமெண்ட் கொடுப்பாருனா, யார் யார் போராட்டம் பண்ணுறாங்களோ அவங்கள சுட்டுருங்க. அப்போ வந்து இராணுவத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. எதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா, இந்த தொழிலதிபர் மேலே ஏன் கை வைக்கிறானோ அவங்க சுட்டுருவாங்க. இங்கே போராட்ட மக்கள் எதுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. அவர் எதுக்காக போராடிட்டு இருக்கிறாரு, தன்னுடைய சொத்தை பாதுகாக்கிறதே போதும். இதுக்கு இடையில நிற்கிறது யார், இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இராணுவம் நிற்கிறாங்க. இந்த இராணுவம் யாரோடைய ஆளுக்கு, இராணுவம் பிரைம் மினிஸ்டரோட பையன் நிற்பாரா இல்லை துப்பாக்கிட்டுக்கிட்டு, அவங்கெல்லாம் இந்த ஸ்கேல்லே வரமாட்டாங்க. இந்த இராணுவத்தில் மக்களை பார்த்து துப்பாக்கி தூக்கி நிற்கிற யாருன்னா, இந்த மக்களுடைய பிள்ளைங்க, அவங்க வந்து அடிப்படை ஜவான் பாங்க, இவங்க வந்து அடிப்படை அதாவது லோ சேலரியில் இருக்கக்கூடியவங்க. இவங்க வந்து இந்த போராட்டம் பண்ணுற மக்களுடைய பிள்ளைங்க தான் எங்கே இருப்பாங்கன்னா இராணுவத்தில் இருப்பாங்க. இப்போ வந்து ஆர்டர் வந்துருச்சு இவங்களுக்கு, யார் யார் கலவரம் பண்ணுறாங்களோ அவங்க ஃபயர் பண்ணியிருந்தேன்னு, இவங்களும் ஃபயர் பண்ணதுக்கு துப்பாக்கி தூக்கி சுடுறாங்க. சுடும்போது முன்னாடி அடிபடுறது யாருன்னு பார்த்தா, இவங்களுடைய அப்பா அம்மா அண்ணன் தம்பி இவங்க தான் அடிபடுவாங்க. என்ன ரீசன்காக அடிபடுறாங்கன்னு சொல்லி பார்த்தா சாப்பாட்டுக்காக அடிபடுறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா இவர் லக்ஸுரியில் உட்காந்துருப்பார், என்ஜாய் பண்ணிட்டு இருப்பார். கோடி கோடி பணத்தை வச்சுட்டு, கோடி கோடி உணவுப் பொருட்களை வச்சுட்டு, அதை வச்சுட்டு என்ன பண்ணேன்னு தெரியாமல் இவர் வாழ்ந்துட்டு இருப்பார். இவங்க யோசிப்பாங்க, போராடுற இந்த வயிற்று பசிக்காக போராடுற இவங்கள நான் சுடவா, இல்லைன்னா இந்த மாதிரி கொழுப்பில் வாழ்ந்துட்டு இருக்கிற இவனை சுடவான்னு யோசிப்பாங்க. ஒரு செகண்ட் யோசிப்பாங்க, அப்படியே பின்னாடி திருப்பி வச்சு சுடுவாங்க துப்பாக்கிய. அந்த டைம்ல அரசியல்வாதியும் கிட்ட வரமாட்டாரு. இந்த முதலாளிகளுக்கெல்லாம் என்ன ஆயிரும்னா நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாயிரும். வசனத்துல நம்ம பார்க்கலாம், யாக்கோபு 5:1 வசனம் முதல் 6 வசனம் வரை. சரி, அப்போ இந்த வசனங்களை நம்ம பார்க்குறோம், ஐஸ்வர்யவான்களை உங்கள் நிமித்தம் வர்ற, உங்கள் மேலே வர்ற நிர்பந்தங்கள் நிமித்தம் கதறி எழுங்க. கடைசி காலத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நல்லா சொத்து சேர்த்தீங்க. எப்படின்னா உங்களுக்காக உழைச்ச நீதிமான்களை நீங்கள் கொலை பண்ணி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலி அபகரித்து நீங்கள் சுயபோகமாக வாழ்ந்தீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், லட்சக்கணக்கான மக்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்காக இரவும் பகலும் உழைக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு கூலி கிடைக்கிறது. நான் நல்லா பார்க்குறோம், பிஎம்இலாம் முடிச்சுட்டு 5,000 சேலரி கிடைக்காதான்னு கற்றுட்ருக்குறாங்க. ஆனால் ஸ்கூல் பக்கமே போகாதாலே எப்படி வாழ்ந்துட்டுருக்காருன்னா கோடி கோடியாக டெய்லி ஒரு காரில் வராங்க. அவங்க போகும்போது 10 கார் போகுது, ஃப்ரெண்டில் 10, பேக்கில் 10 கார். ஆனால் இங்கே நடந்து போது கூட செருப்பு கொடுத்து கூட வழி இல்லாமல் இன்னொரு குரூப்பு உழைச்சி உழைச்சி தெரிஞ்சிட்ருக்குறாங்க. அப்போ பாருங்கள், தேவன் வந்து இவங்க நீதியான ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்குறாங்க. இவங்க வந்து கடைசியில் என்ன நிலைமை போவாங்கன்னா குப்பை மேட்டை போய் கிளறுவாங்க. அதாவது சாப்பாட்டுக்கு உலகத்தில் அவ்வளோ ஒரு பெரிய பஞ்சம் வந்துடும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காசு வச்சு சாப்பிட முடியாது, காசால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அன்றைக்கி உணவுப் பொருள் இன்றைக்கி ஒரு 6 விவசாயமே நடக்குதுன்னா என்ன ஆயிரும், இன்னைக்கு வந்து யாராலுமே வாழ முடியாது. அந்த அதாவது தங்க கட்டியை கொடுத்து ஒரு ரொட்டி துண்டு கொடுனா அது கிடைக்கலாம். இவ்வளோ கலவரம் பண்ணுறவங்க முதல் எங்கே போய் அட்டாக் பண்ணுவாங்க தெரியுமா, பெரிய பெரிய மால் சூப்பர் மார்க்கெட்டு, இது எல்லாத்துக்கும் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அவ்வளோத்தையும் எடுத்துருவாங்க. ஏன்னா இவங்களுக்கும் அந்த ஃபுட் ப்ராடக்ட்டுக்கும் இடையில இருக்கிறது ஒரே ஒரு கண்ணாடி மட்டும்தான். அந்த கண்ணாடியை பிரேக் பண்ணிட்டாங்கன்னு வைங்களா, அந்த சூப்பர் மார்க்கெட்டில் எத்தனை செக்யூரிட்டி நிற்பாங்க, ஆனால் இவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. அந்த செக்யூரிட்டியே பசியோட தான் இருப்பார். இவங்க அட்டாக் பண்ணுவோம், இதெல்லாம் நம்ம இன்னைக்கு கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். லண்டன்ல சொன்னாங்க இதுவரைக்கும் எங்க நாடு கலவரமே நடந்ததுன்னு. ஆனால் அந்த நாட்டில் கலவரம் வந்தோடனே சொன்னாங்க எங்களால் அடக்கவே முடியலன்னு. ஏன்னா அங்கே எப்படி கலவரம் நடந்துச்சு டிவிலலாம் காமிச்சாங்க. அந்த கலவரத்தை கண்டினியூ பண்ணி செஞ்சுட்டே இருந்தாங்க. எதுக்கு நான் பொருட்களை கொள்ளையடிக்கிறதுக்கு வேற ஏம் எதுவுமே இல்லை, கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய ஏம். அதாவது மனுஷன் பசி வந்துடுச்சுன்னு வைங்களாம், அவனை எதாலுமே அடக்க முடியாது. அப்போ இந்த பலத்த ஜாதி யார், அவங்க ஒருத்தரும் ஒருத்தரும் அவங்க அவங்க அணியிலே போகிறாங்க, மாறி மாறி அட்டாக் பண்ணுறதில்ல. இவங்க யார், எந்த ஜாதி, இவங்க எங்கேருந்து வந்திருக்கிறாங்க, இவங்க எங்கே போகிறாங்க, இவங்களுடைய ஏம் வந்து குட்டுக்காக தான் பண்ணுறாங்க. அப்போ இவங்க பலத்த ஜாதி, இவங்களுடைய லீடர் யார், இவங்க ஒரு லீடர் இருக்கணும்ல, லீடர் இல்லைன்னா கரெக்டாக ட்ரூப் போகாதுல்ல. இவங்க எல்லா ஊர்லேயும் சிட்டியை போய் அட்டாக் பண்ணுறாங்க, இவங்களுடைய லீடர் யார். அதே 11 வசனம் படிங்க, யோவேல் 2:11. கர்த்தர் தமது சேனைக்கு முன்பாக சத்தம் விடுவார். அப்போ இந்த சேனையுடைய தலைவர் யார், கர்த்தர் தான். கர்த்தர் கலவரம் பண்ணுவாங்க. அதாவது பிரதர் இதில் அழகாக கொடுக்குறாங்க, ஹோப்லெஸ் மேன், அதாவது தன் நம்பிக்கையற்ற மனுஷன். இனி என்ன வாழ போகிறேன்னு மனுஷனுக்கு தெரியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா இல்லைன்னா இன்னொரு அம்மாங்கிறோம். அப்படியே மாறி மாறி எவ்வளோ தூரமும் போக முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் ஹோப்லெஸ், யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாதுங்கிற நிலைமைக்குள்ள மனுஷன் வரும்போது அவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிற அமைப்புகள், அரசியல், பொருளாதாரம், மதம், சமுதாயம், இந்த நாளை தேவன் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்லை. இதை யார் ஏற்படுத்துனாங்களோ அவங்களே தான் டிஸ்டர்ப் பண்ணணும். ஆனால் அவங்கக்கிட்ட அதுக்குடைய ஹெல்த் இருக்கும், ஆனால் ஐடியா இருக்காது, டெக்னாலஜி தெரியாது. இப்போ இவங்க ஒன்று பட்டுட்டாங்கன்னு மக்கள் சக்தி, மகேசன் சக்தியும் வாங்க. அதாவது மக்கள் ஒன்று சேர்ந்துட்டா அது கடவுளுடைய சக்தியான். மக்கள் ஒன்று சேர்ந்துட்டா அதுக்கு முன்னாடி எந்த இராணுவமும் நிற்காது. ஏன்னா இதே பக்கத்து நாட்டில் நேபாளில் இராணுவத்தில் இருக்க அடிப்படை சோல்ஜர்ஸ் எங்களுக்கு சம்பள உயர்வு கூட்டிட்டாங்க. நீங்கள் இராணுவ அதிபதிகள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா நல்ல சம்பளம் வாங்குறீங்க, உங்களுக்கு சம்பளத்தை உயர்த்திட்டே இருக்கிறீங்க, ஆனால் நாங்கள் உயிரை கொடுத்து பணம் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் எக்காரணம் ஒன்றும் சம்பளம்லாம் கூட்ட முடியாதுன்ட்டாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா இராணுவ தளபதிகளை சுட்டு சுட்டு கொண்டாங்க ஜவான். இது வந்து ஒவ்வொரு நாடுகளையும் நடக்குது. இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ரெண்டு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் கிட்ட இன்றைக்கி ஜவானே சுட்டு கொண்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னா தலைவர்களுடைய பாதுகாப்பு தலைவர்களை அடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க பார்ப்பாங்க உண்மை எது, நீதி எது, நேர்மை எது, அதுக்கு இணங்க யார் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னா மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த தலைவர்கள்கிட்ட அது இருக்காது. அதனால் இவங்க வந்து அதாவது இந்திய நாடு பர்வதம்னா பர்வதத்துடைய சிகரம் டெல்லினா டெல்லியில் பாகிஸ்தான் வந்து குண்டு போட முடியாது. ஆனால் டெல்லியில் இருக்கிற இந்திய இராணுவம் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த வேலையை செஞ்சுருவாங்க. ஏன்னா அவங்க நல்லா வாட்ச் பண்ணுவாங்க நம்ம உடல் பிறப்புகள். ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, ஆனால் இந்த பிரைம் மினிஸ்டர் 50 காரில் போயிட்டுருக்கிறாரு, பார்ப்பாரு. வெளியிருந்து ஒரு ஆள் வந்து சுட முடியாது, ஆனால் அவருக்கே பாதுகாப்பு கொடுக்குறாள் அவர் சுட்டுருவார். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இன்றைக்கி வந்து ஏதேன் தோட்டம் போல தேசம் இருக்குது ஒரு சைடில். இன்னொரு சைடில் தேவனுடைய தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறுது. ஏழைகளை ஒட்டிக்கி பணக்காரங்க என்ன ஆகிட்டு இருக்கிறாங்கன்னா கோடீஸ்வரனை மாறிட்டே இருக்கிறாங்க. அப்போ நீ பார்த்தீங்கன்னா அவங்க நல்லது செய்கிறது போல பேசுவாங்க வெளியே, ஆனால் உள்ளுக்குள்ள அவங்க எப்படி இருப்பாங்கன்னா நய வஞ்சகர்களாக இருப்பாங்க. இதை வந்து மக்கள் கண்டுபிடிக்கிறாங்களான்னு கேட்டால் தெளிவாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ்வளோ பேருக்கும் தெரியும் அரசியல் அமைப்பு எவ்வளோ பெரிய ஒரு நாடக மேடைங்கிறது அவ்வளோ பேருக்கும் தெரியும். பொருளாதாரம் இன்னைக்கு எப்படி சீர்குலையப்பட்டிருக்குங்கிறது மக்களுக்கு தெரியும். இந்த நாலு அமைப்புகளும் பரலோகத்திலே அசைக்கப்படுது, பூமியில அசைக்கப்படுது. இன்னைக்கு அரசியல் எவ்வளோ ஒரு பெரிய தள்ளாட்டத்தில் போயிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே என்ன இல்லைன்னா ஸ்டெடி நிலைமையில இல்லை. அதாவது எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இன்னைக்கு பொருளாதாரத்துடைய நிலைமை என்னன்னா இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி திவாலாகிடுச்சு. இந்தியா கவர்மெண்ட்டும் சரி அமெரிக்கா கவர்மெண்ட்டும் சரி அமெரிக்கன் டாலரில் தான் உலகத்துடைய அத்தனை கரன்சியும் என்ன பண்ணுறாங்கன்னா வேல்யூ பண்ணுறாங்க. ஆனால் அமெரிக்காவுடைய நிலைமை இன்றைக்கி எப்படி இருக்குன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸ் ஒரு புள்ளி வரும்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய வட்டியை கிட்டுறதை என்றைக்கு நிறுத்துகிறாங்களோ அன்னைக்கு அவங்களுடைய எக்கனாமி டோட்டலாக க்ளோஸ் ஆகிடுமா. இன்றைக்கி வந்து அவங்க வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு அவங்களால சாத்தியமே கிடையாது. அவங்க என்ன தான் பண்ணிகிட்ருக்குறாங்கன்னா வட்டி மட்டும் கட்டிகிட்ருக்குறாங்க, டெய்லி வட்டி எத்தனையோ 1000 crores கட்டுறாங்க. இந்த வட்டி அவங்க என்னைக்கு கட்டுறது நிறுத்துறாங்களோ, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ஸ் இந்த 4 அமைப்பும் இயங்கிட்டு இருக்கிறது வரைக்கும் 4 உலகம் இதே ஸ்டேட்டஸில் ஓடும். இன்னைக்கு இந்த பேங்க் என்ன பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வேர்ல்டு பேங்கோடைய நிலைமை, ஒவ்வொரு பேங்க் என்னன்னா திவால் நோட்டீஸ் கொடுத்தாச்சு. பேங்க்ல டெபாசிட் பண்ணியாச்சுன்னா ரீஃபண்ட் கிடையாது. இந்தியன் பேங்க்ஸ் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. அமெரிக்கன் பேங்க்ஸ் 90% பேங்க்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதை வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ண தொடங்கிட்டாங்க பேங்க்ஸ். ஏன்னா பேங்க்ல வந்து லோன் எடுத்தவங்க யாருமே கட்டுறதில்லை. ஏன் கட்டுறதுன்னா வேலை இல்லை. அப்போ இந்த டோட்டல் ஸ்ட்ரக்சர் இன்னைக்கு என்ன ஆயிட்டுனா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஆனா சப்ப உலகத்துல இருக்கிறதுனால தேவர் இதோட டைமிங் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கடைசி காலத்தில் சம்பாதிக்கிறது சம்பாதி, ஆனால் என் சபை கொஞ்சம் தன்னுடைய பக்தியை உறுதிப்படுத்தி காட்டுறது டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அரசியல், பொருளாதாரம், மதம், மத சீரழிவுகள் நமக்கு தெரியும். ஒவ்வொருத்தரும் அந்தரங்கத்தில் செய்யப்படுறதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா வீடுகளின் அறைகளிலே சொல்லப்படுது. பார்க்குறோம் ஒவ்வொரு மத தலைவர்கள், ஒரு டைமில் இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த மத தலைவர்கள் இன்னைக்கு எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாமல் போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய இன்னர், அவங்களுடைய அந்தரங்கங்கள் என்ன ஆகிட்டுன்னா மக்கள் மத்தியில் பிரபலமாக கட்டப்படுது. இன்னைக்கு வந்து மக்கள் கெட்டு கெட்டிட்டு அப்படியே தவறுந்து மலை மேலே போய் சாமி கும்பிட போகிறாங்க. அந்த ஊர்லேயே கோர்ட்டில் போய் ஒரு ஆள் கேட்டார், அங்கே தெரிகிற மகர ஜோதி வந்து மனுஷனால் ஏற்படுத்தப்படுகிறதா கடவுளால் ஏற்படுத்தப்படுகிறதா இல்லை வேறு சக்தியால் ஏற்படுத்துகிறார். கோர்ட் அழகான பதில் கொடுத்தாங்க, இது மனுஷ சக்தியால் ஏற்படுத்தப்படுது, வேற யாரும் இல்லை எங்களோட TEW தேர்ட் போர்டு அந்த வேலையை, PW தேர்ட் போர்டும் சேர்ந்து அந்த வேலையை பார்க்குறாங்க. இது வந்து குறிப்பிட்ட இந்த மலையில் இந்த நம்பர் பிளேட் போட்ட வண்டியில் 6 பேர் போய் வேற ஒன்றும் சூடத்தை கொளுத்தி அதை தீப்பந்தமாக உங்ககிட்ட காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு மதத்தில் இருக்கிற அந்தரங்கத்தையும், கிறிஸ்தவ மதத்துலேயும் அதே மாதிரி தான் எல்லாம். அதாவது அமெரிக்காவில் இருக்கிற ஃபாதர்ஸ் கெட்ட ஃபைன் தான் உலகத்தில் அதிகமாக கெட்டப்பட்ட ஃபைன் அமௌண்ட் தான், அவங்க செஞ்ச தப்புகளை மறைக்கிறதுக்கு கெட்டின ஃபைன் தான். அப்போ பார்த்தீங்கன்னா அரசியல், பொருளாதாரம், மதம், சமுதாயம், சமுதாயத்தோட நிலைமை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏழைகள் வந்து எப்படி ஆகுறாங்கன்னா மேலே வராங்க. பணக்காரங்களை யாருமே மதிக்கிறது இல்லை. உங்கள் பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும், அந்த லெவலுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு 4 அமைப்பு என்ன ஆயிடுச்சுன்னா டிஸ்ட்ராய் ஆடிக்கிட்டே இருக்குது, அசைக்கப்பட்ட நிலைமையில இருக்கு. இப்போ தேசம் எதுக்காக தான் காத்துட்ருக்குன்னா இந்த டைமில் இந்த எல்லா அமைப்புகளையும் அசைக்கிறதுக்கு தான் உலகத்தில் என்ன பண்ணப்படுதுன்னா ஒரு பெரிய கலவரம் வருது. மக்கள் தன்னுடைய மொத்த வெறுப்பையும் இந்த 4 அமைப்புகளுக்கு மேலே காட்ட போகிறாங்க. ஏன் காட்ட போகிறாங்கன்னா இந்த 4 அமைப்புகள் மூலம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோங்கிறத இவங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ எப்போ தெரியுமோ இவங்க புரிவாங்க. இன்றைக்கு மக்கள்கிட்டையும் பணம் இருக்குது, அவங்க கொடுத்து அப்படியே டேலி பண்ணி போய்ட்டுருக்குறாங்க. இன்றைக்கி இவங்களுக்கு பசி வரும்போது என்ன வரும் தெரியுமா, நம்ம இவங்க எல்லாம் இத்தனை வருஷம் என்ன தான் பண்ணியிருக்கிறாங்க, ஏமாற்ற தான் செஞ்சுருக்கிறாங்க. இதை வந்து அவங்க கரெக்டாக கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அப்படியே கோபத்தில் அவங்கள அட்டாக் பண்ண போவாங்க. அவங்களை அட்டாக் பண்ணும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்க கையில் ஆயுதமே இல்லாமல் தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் இந்த அட்டாக் பண்ணும்போது அவங்க எதிர்த்து அட்டாக் பண்ணுறவங்ககிட்ட ஆயுதம் இருந்தால் கூட இவங்கள வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா உயிரே பணம் வச்சு தான் இந்த யுத்தத்தை பண்ணுறாங்க. இப்போ இந்த அட்டாக் பண்ணும்போது இந்தியா மொத்த உலகத்தில் உள்ள இந்த 4 அமைப்பும் டிஸ்ட்ராய் ஆகிடும். அடுத்து ஒரு வீட்டில் பல 100 கோடி ரூபா பணம் இருக்குன்னுங்களா, இதை எடுத்துக்கொண்டு எங்கே கொண்டு கொடுக்குறது, கண்டுபிடிச்சி எடுத்தாச்சு, இதை எங்கே கொண்டு கொடுத்தா இதை மாற்ற முடியும். பேங்க் இல்லை, கடை இல்லை, எல்லாமே க்ளோஸ். க்ளோஸ்னா உள்ளே ஒன்றுமே இல்லை, அவ்வளோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எதுவுமே வேல்யூ கிடையாது. பணத்துக்கு வேல்யூ கவர்மெண்ட் அறிவிக்க வேண்டாம், இதை நீ செல்லாதுன்னு கவர்மெண்ட் அறிவிக்க வேண்டாம், கவர்மெண்ட்டே இருக்காது. என்ன பண்ண முடியும், இந்த சேனையை இயக்கிறதே யாருனா கத்ராய் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய மனவாற்றம். இந்த வேலை அந்த பூமியில் நடக்கும்போது இராணுவம் இராணுவத்துக்கு எதிராகட்டும், மக்கள் மக்களுக்கு எதிராகட்டும், அதாவது கொண்டவனுக்கு எப்படியோ அப்படியே கொடுத்தவனுக்கும், அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே சம்பவிக்கும். அந்த நேரத்தில் இந்த யுத்தத்தை பண்ணிட்டு இருக்கிற யாருன்னா இதில் வந்து கண்டிப்பாக ஒரு சபை அங்கத்தினரும் இந்த இடத்துல உட்கார மாட்டாங்க. இந்த யுத்தம் நடக்கும்போது பூமியில் பரிசுத்தவன்களுக்கு சீட்டு இல்லை. இவங்க எங்கே இருப்பாங்கன்னா கண்ணுக்கு தெரியாத ராஜ்யத்தில் இருந்து இந்த 4 அமைப்புகளையும் அழிக்கிறதுக்கு உறுதுணையாக தான் இருப்பாங்க. அவங்க செய்ய மாட்டாங்க. இந்த மக்களை பாதுகாக்கிற பணியிலையும் இவங்களுடைய கோபம் தீரும்போது அங்கே யார் இருப்பா தெரியுமா, தேவனுடைய ராஜ்யம் வெளியரங்கமாக்கப்படும். அதாவது நாடு நாடு யுத்தம் பண்ணி அது ஒரு யுத்தம் மிகப்பெரிய யுத்தமா மாறிச்சுனா கூட மக்கள் அதுல டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க ராணுவத்தையும் ராணுவத்தையும் தாக்கிட்டு விட்டுருவாங்க. ஆனா இந்த கலவரத்துல ராணுவம் மட்டும் ஈடுபடலை, மொத்த மக்களுமே ஈடுபடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து யாருமே தப்ப முடியாது. மக்கள் ஒரு கலவரம் பண்ணிட்டாங்க இல்லைங்களா, இந்த கலவரத்துக்கு முன்னாடி யாருமே தப்ப முடியாது. ஆனா இன்னைக்கு பாக்குறோம் நம்மளுடைய சூழ்நிலைகள், இன்னைக்கு மக்கள் தனியா சிந்திக்க தொடங்கிட்டாங்க. எந்த ஒரு லீடருக்கும் கீழ்படுகிறது இல்லை. எல்லாருமே ஒரு வித்தியாசமான ஒரு போக்குல போறாங்க, அதிருப்திங்கிற வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதோடைய முடிவு தான் என்னன்னா, விரக்திங்கிறது ஒரு முடிவு தான் என்னன்னா, வரப்போகிற மிகப்பெரிய கலவரத்துக்கு ஆயத்தமாகும். இந்த டைம்ல ஏசி ஹோட்டல் இருக்குமா, த்ரீ ஸ்டார் ஹோட்டல் இருக்குமா, எங்கேயாவது ஹோட்டல் இருக்கும், ஆனா அது கிச்சன்ல எதுவுமே இருக்காது, அவ்வளோத்தையும் எடுத்து சாப்பிடுவாங்க. அப்போ இந்த பூமிக்கு வரப்போகிற மிகப்பெரிய அழிவு இருக்குது. அதுக்கு முன்னாடி சபைக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாங்க, 12:13 படிங்க. உபவாசத்தோடும் பாருங்கள், நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுதான் நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. அதாவது தேவன் அழகாக சொல்றாங்க, உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாவப்படுகிறவர். நம்ம இன்னைக்கு உலகத்தை பார்க்குறோம், ரொம்ப சீரும் சிறப்புமா செழிப்பா இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த செழிப்புக்கு பின்னாடி வரப்போற அழிவு வந்து யாராலையுமே சகிக்க முடியாத ஒரு பெரிய பேரழிவு. இதுல நம்ம இடம் பெறக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஓட்டத்தை முடிச்சுட்டு நம்ம வந்து நித்திய வீடாகிய தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் அனைவரும் பிரவேசித்தபடி தேவன் தாமே நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.